கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டார். அநேக ஊர்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முதல் சில செய்திகள் இருக்கு, உங்களுக்கு தெரிவிக்கணும். நம்ம இருக்கிற சபை பெங்களூர் வேத மாணவர்கள் எல்லாருடைய அன்பு, அவங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த மாநாடுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் கேஜிஎஃப் வேத மாணவர்கள், கேஜிஎஃப் வேத மாணவர்களுடைய மூப்பர் பிரதர் சாந்தகுமார், அவருடைய அன்பு, சபையுடைய அன்பு, வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொண்டு, அடுத்து சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 2 அவருடைய ஒரு நாளுடைய மாநாடு இருக்கு. அவர் எனக்கு சொல்லிட்டாரு, உங்கள் அனைவருக்கு ஒரு பொதுவான அழைப்பை கொடுக்கணும். அந்த ஒரு நாள் மாநாட்டில் நீங்க அதிக சகோதர சகோதரிகள் பிரயாசம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப நாளா இருக்கும். யோசனையில வைங்க, இவ்வளவு நாளா நீங்க எப்பவுமே தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து தான் கன்வென்ஷன் போவீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் பிரயாசம் பண்ணு இந்த மாநிலத்தை விட்டுட்டு கர்நாடகா போகிறதுக்கு. கர்நாடகால இது ஒரு அழைப்பு இருக்கு. இது கன்னடால பிரசங்கம் இருக்காது, எல்லாம் தமிழ்ல தான் இருக்கும். அது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. நீங்க தமிழ்நாடு விட்டா கூட அங்க தமிழ் தான் பேசுவாங்க. சோ அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுல நீங்க கலந்து கொள்றதுக்கு அனைவருக்கு தெரிவித்து கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பேசலாம் இந்த ஒரு மாநாட்டில் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு தீர்க்க தரிசனம் பத்தி பேசலாமா, இல்ல ராஜ்யத்தை பத்தி பேசலாமா, இல்ல ஏன் பிச்சைக்கா நான் பண்றேன்னா அதை ரொம்ப பிடிக்கும் ராஜ்யத்தை பத்தி பேசுறதுக்கு. என்ன பத்தி பேசலாம்னா, சில குழந்தைகள் பத்தி பேசலாம். இன்னைக்கு சில குழந்தைகள் நம்ம பார்த்தோம், உற்சாகப்பட்டு வைராகியமான இருக்கிற குழந்தைகள் பார்த்தோம். அந்த குழந்தைகள் கிட்ட பேசலாம். அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு செய்தி கொடுக்கலாம் சொல்லி வேதத்துல ஒரு நிகழ்ச்சி எடுத்து அதுல இருந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரியான பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். மார்க் சுவிசேஷத்திலிருந்து 10:13-14 வசனங்கள் வாசிக்கலாம்.
அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொழிற்படித்து அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீஷர்கள் அடைந்தார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வைக்கிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது.
இந்த ஒரு இருக்கிற வசன பகுதியில் என்ன இருக்கு நம்ம கற்றுக்கொள்றதுக்கு? பொதுவா நம்ம கற்றுறாங்க இயேசு கிறிஸ்து பற்றியான எல்லா வார்த்தைகள்ல இருந்து நம்ம அநேக ஆசீர்வாதங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. அவருடைய அற்புத அடையாளங்கள்ல இருந்து, அவருடைய பேசி தெரிந்தது ஓமைகள்ல இருந்து, அவருடைய ஜீவனுடைய இருக்கிற நடத்தையில இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்றோம் இல்லைங்களா. ஆனா இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியில என்ன இருக்கு நம்ம கற்றுக்கொள்றதுக்கு? நம்ம என்ன நினைக்கலாம்னா, ஒரு நல்ல மீட்டிங் கொடுத்துட்டு இருந்தாரு, நிறைய கூட்டம் வந்தாங்க, அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்தது, அப்புறம் அம்மாங்க வந்து என்ன விரும்பிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகள் வந்து இயேசு என்ன பண்ணோம், அவர் கையில பிடிச்சி அவங்களுக்காக ஜட்ஜா ரொம்ப நல்லா இருக்க சொல்லிட்டு நிறைய அம்மாங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகள் கொண்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இருந்தாரு. அதுல என்ன பெரிய ஆவிக்குரிய விஷயம், அதுல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சகோதர சகோதரிகளை நாம பார்க்க போறோம், எப்படி தேவனுடைய வார்த்தை விலையேறப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு விலையேறப்பட்டா இருக்குது நம்ம பார்க்க போறோம். முன்பு சகோதரர் பிரபாகர் எடுத்த பிரசங்கத்துல நீங்க கேட்டிருக்கோம், அந்த பலிபீடத்துல பலி செலுத்துறதுக்கு வரும்போது வசனம் என்ன சொல்லுது, உங்க சகோதர கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்தானா அந்த பலி அங்கேயே வச்சுக்கின்னு நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அது சரி பண்ண. நம்ம என்ன நினைக்கலாம்னா இது என்ன விஷயம், ஆனா இன்னைக்குதான் புரியுது இது எந்த பலிபீடம்னா, இது இந்த சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற பரிசுத்தமான பலிப்பீடம், அந்த ஸ்லாக்கியம் அந்த மேல்மையான விசேஷத்தின் பலிகள் செலுத்துறதுக்கு சாத்தியம். அந்த விசேஷத்தின் பலிகள் செலுத்தும் போது, அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய அடிச்சவற்றை பின்பற்றும் போது, அவருடைய சாயல் நம்ம இல்லனா நம்ம செலுத்தி நிற்கிற பலிகள் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டாரு. ஒரு சின்ன விஷயத்துல பாரு, எவ்வளவு ஆழமான காரியம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு சின்ன வசன பகுதியில என்னெல்லாம் விஷயங்கள் உள்ள இருக்கு. இங்க நம்ம பார்க்கும்போது இவங்களை எப்படி சொல்லலாம்னா, இவங்கள பிள்ளைகள் இல்ல, இவங்க குழந்தைகள். அதாவது இங்கிலீஷ்ல நாட் சில்ட்ரன், லிட்டில் சில்ட்ரன், அதாவது குழந்தைகள் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது நீங்க ரெண்டு சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கலாம். மத்தேயுல 19 அதிகாரம் 13-15 வாசிக்க வேண்டாம். லூக்கா 18 அதிகாரம் 15-17 லூக்கா மாத்திரமா நம்ம வாசிக்கலாம். லூக்கா பாத்தீங்களா, குழந்தைகள் அங்க சொல்லிக்கிறீங்களா பாத்தீங்களா, இதே இருக்கிற நிகழ்ச்சி அங்கே குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்கத்தான் நம்ம பார்க்கணும். சோ இந்த குழந்தைகள், இந்த சிறு பிள்ளைகள், நம்மள அவங்களுடைய வயசு பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா எவ்வளவு இருந்திருக்கணும், ஒரு 2-3-5 மாசத்துல இருந்து அதிகமா பட்சத்துல எவ்வளவு வரைக்கும் இருக்க முடியுமா, 2 வயசு 3 வயசு, அதுக்கு மேல இல்ல. அவ்வளவு குட்டி பிள்ளைகள், அவ்வளவு குட்டி குழந்தைகள், அவங்க பத்தி தான் இங்க கர்த்தர் நமக்கு வந்து ஒரு பாடம் சொல்லிருக்கிறா தான் நம்ம பார்க்கிறோம். சோ இங்க மத்தேயுல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் அந்த ஒரு இருக்கிற இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த குழந்தைகள் எதுக்கு அந்த அம்மாங்கள் கொண்டு வந்துட்டாங்களா கத்தர்கிட்டனா, அவங்க மேல அவரு கைய வைக்கணும், அப்புறமா அவங்களுக்காக ஜபிக்கணும். அதுதான் விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ இது என்ன குறிக்குது, இதுல இருக்கிற நமக்கு ஆவிக்குரியான பாடம் எது இருக்குது நம்ம இப்ப நம்ம யோசிக்கலாம். இது எவ்வளவு முக்கியமா இருக்குதா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த நிகழ்ச்சி 3 சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது, மத்தேயு மார்க்கு லூக்கா. சோ நம்ம யோசிக்கணும், 3 சுவிசேஷத்துல இது பத்தி சொல்லப்பட்டு இருக்கும் போது கண்டிப்பா இது ரொம்ப விசேஷமான காரியம் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மிகுந்த வெசனம் அடைந்து, தமிழ்ல சொல்லுங்க, ஆனா இங்கிலீஷ் நீங்க பார்த்தனா Jesus was much displeased. அதாவது அவருக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு. இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருக்கிற ஜீவியத்தை பத்தி நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவருடைய கோபம் எங்க நம்ம பார்க்கிறோம், அந்த ஆலயத்துல எப்ப அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல அவருடைய கோபத்தின் கிரியை பார்த்தோம். ஆனா அங்கே வசனம் சொல்ல அவர் கோபம் ஆயிடுச்சுன்னு வசனமே சொல்ல. ஆனா இங்க தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவரு இங்கிலீஷ்ல மச் டிஸ்பிளீஸ்டு, என்ஐவில இன்டிக்னன், அதாவது அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்லனா ஒரு வருத்தம், வருத்தமான கோபம் அவருக்கு ஆயிடுச்சு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சோ இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதுக்கு அப்படி ஆயிட்டார், என்ன விஷயம் இங்க இருக்கு கேட்டாங்க. நம்ம பார்க்கிறோம் அந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுகிறது எப்படி இந்த அநேக அம்மங்கள் வந்து அந்த குழந்தைகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும் போது இயேசுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அதிக்கினார்கள், அதாவது வந்து அவங்கள அமிச்சிட்டு இருந்தாங்க, போங்க போங்க இந்த டைம் வராத, இது அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த மாதிரி வந்து தடுக்கிட்டே இருந்தாங்க இந்த சீஷர்கள் தான். இங்க நம்ம பார்க்கணும் மார்க்ல 10 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லுகிறது, சோ அந்த அதிட்டினார்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குறோம் இங்க லூக்கால கூட அதுதான் நம்ம படிக்கிறோம். சோ இந்த அதிட்டினார்கள் அந்த ஒரு காரியத்தை இயேசு பார்க்கும்போது இயேசுக்கு ரொம்ப வசனாயிடுச்சு. ஏன் என்னுடைய சீஷர்கள் இப்படி பண்றாங்க? எனக்கு அந்த சீஷர்கள் அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து பக்கத்துல நிற்கும் போது, இயேசு கிறிஸ்து இவ்வளவு பேரை தேடின்னு வரும்போது அவங்களுக்கு உள்ள ஒரு கொஞ்சம் பெருமை வந்துட்டோம். அந்த பெருமை வரும்போது இந்த குட்டி குட்டி குழந்தைகள் அவங்களுக்கு அது எப்படி தோணுச்சுன்னா, இவங்களுக்கு இவரு பொருளே இல்ல, இவங்க வந்து வரக்கூடாது பக்கத்துல, இவ்வளவு பெரிய வேலை இங்க நடக்குது பாரு, இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு இவங்க வந்து வராங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்க அவங்க நினைச்சு அவங்க ஒரு அதிட்டே இருந்தான்னு தான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த குழந்தைகள் மற்றும் அந்த அம்மா வேண்டி நிற்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அது முக்கியமே இல்ல அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தா நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த சீஷர்கள். நம்ம பாக்குறோம், ஒருவேளை அவங்க கொஞ்சம் திட்டம் கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்ல கூட அவங்க கிட்ட பேசிட்டு கூட இருக்கலாம். அதிட்டினார்களுடைய இருக்கிற வார்த்தைக்குள்ள நிறைய சில காரியங்கள் இருக்கலாம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஆவி கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை, கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால்தான் கர்த்தருக்கு ரொம்ப ஒரு வசனம் அடைந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவருக்கு கொஞ்சம் அந்த இண்டிக்னன்ட், அதாவது ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லனா ஒரு கோபம் மாதிரி அவருக்குள்ளவே ஆயிடுச்சு தான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த சமயத்துல அப்படி இந்த சம்பவம் சம்பவிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கும் போது, இவங்களுடைய கிரியைக்கு பதில் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டார் அதை இப்ப நம்ம கவனம் கொடுக்கலாம். மாற்கு 10:14-15 வசனம். திடீர் வந்து இந்த பிள்ளைகள் பத்தி எடுத்து அவங்க ராஜ்யத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். சோ இப்ப ராஜ்யத்தை பத்தி பேச ஆரம்பிறாருன்னா கண்டிப்பா இதுக்கு உள்ள ஏதோ ஒரு பாடம் இருக்கணும். அந்த பிள்ளைகளே அடையாளமே பண்ணி ஒரு பெரிய சில போதனை ராஜ்யத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தாரு நம்ம பாக்குறோம். சோ என்ன பத்தி பேசிக்கிறாரு, ராஜ்யத்தை பத்தி என்ன போதனை கொடுத்துட்டு இருந்தா நம்ம யோசிக்கும் போது நம்ம பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல போய் படிக்கிறோம். சோ பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல நம்ம போய் படிக்கும் போது சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சி பத்தி அவர் சொல்றாரு, இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து சில சுபாவ குணலட்சணங்களுடைய இருக்கிற போதனைகள் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த பிள்ளை போல சுபாவம் நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாரா. அப்போ சகோதரர்கள் வந்து அந்த குணலட்சணங்கள் என்ன எழுதுறாருன்னா, நம்பிக்கை, அப்புறமா சுத்தம், அப்புறமா வந்து சிம்பிளிசிட்டிக்கு என்ன சொல்றோம், எளிமை, அப்புறமா இது கபட்டம் இல்லாத நிலை, அப்புறம் இந்த ஆனஸ்டிக்கு நேர்மை. சோ நேர்மை, நம்பிக்கை, எளிமை, அப்புறம் சுத்தம், அப்புறமா இந்த கபட்டம் இல்லாத நிலை, இந்த மாதிரி இருக்கிற குழந்தையுடைய குணலட்சணங்கள்ல இருந்து நீங்க நாங்க கற்றுக்கொள்ளணும் கர்த்தர் சொல்றாரு என்று நம்ம பாக்குறோம். சோ இதுதான் நம்ம பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல நம்ம படிக்கிறோம். சோ இது 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 நம்ம ஒத்துக்கிறோம், இது உண்மைதான். நம்ம கண்டிப்பா கர்த்தர் சொல்ற மாதிரி அந்த குழந்தைகள்ல இருந்து சில குணலட்சணங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள மற்றும் கர்த்தர் பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளுக்கு உள்ள இன்னும் ஒரு ஆழமான காரியமா இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுல கர்த்தர் வந்து சில காரியங்களை சொல்லிட்டு இருந்தாரு, இந்த பிள்ளைகள் வந்து அடையாளமே வச்சு சில விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இது என்ன இருக்கலாம், இது விஷயம் இப்போ நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, நம்ம நல்லா தெரியும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் பெரிய பெரிய காரியங்கள் அடையாளங்கள்ல பேசுறார். அதே மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து கூட அவர் இங்க இந்த குழந்தைகளை எடுத்து அவங்களை ஒரு அடையாளமா பண்ணிட்டு பெரிய ஆவிக்குரிய பாடமே பேசிட்டு இருந்தாரு. சோ இங்க சிறு பிள்ளைகள் என்ன குறிக்கிறதுன்னா, நான் இன்னைக்கு சொன்ன நம்ம மத்தியில சில பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நீங்க சொல்லலாம், என்ன பிரதர் எனக்கு பிள்ளை சொல்றேன், எனக்கு வெள்ள முடியா வந்துக்குது பிரதர் டேவிட் சொல்லலாம். அந்த காரியத்தை யோசிக்கும் போது இந்த பிள்ளைகள் சொல்லும் போது இது வந்து மாம்சம் கணக்குல பிள்ளை இல்ல, இது ஆவிக்குரிய கணக்குல. சோ ஆவிக்குரிய கணக்குல பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு 8 உற்சாகப்பட்டு குழந்தைகள் ஜனப்பிப்பதல் நடந்துச்சு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இந்த ஒரு குழந்தைகள் இன்னைக்கு வேதத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம். எப்படி இங்க இயேசு சிறு பிள்ளைகள் சொல்லும் போது உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதாவது இந்த குழந்தைகள் எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வரத்துக்கு வரும்போது சீஷர்கள் தடுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு, இந்த பிள்ளைகள் என்ன இடத்துக்கு வரத்துக்கு தடை பண்ணாத, அந்த விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கோம். அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அந்த சிறு குழந்தைகள் குறிக்குது ஒரு நிலை, அதாவது எந்த நிலையனா ஆவிக்குரிய நிலையுடைய ஆரம்பம். நம்ம நல்லா தெரியும் நம்முடைய மாம்சிக்க வாழ்க்கையின் நிலையின் ஆரம்பத்துல நம்மெல்லாம் ஒரு சிறு குழந்தைகள் தான் இருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கிறோம் இப்போ தேவன் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் தொடங்கும் போது உங்களுக்குள்ள இப்ப அந்த நிலை எப்படி இருக்குது, அது குழந்தை நிலையா இருக்கத்தான் இங்க நம்ம பார்த்தோம். சோ இப்படி இருக்கும்போது நீங்க ஒருவேளை சந்தேகப்பட்டா வசனத்துல வாசிங்க, முதல் பேதுரு 2:2 வசனம். பாத்தீங்களா எப்படி புதுதா பிறந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு தேவைப்படுது பால். இங்க ஞான பால பத்தி பேசிக்கிட்டதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா குழந்தைகளுடைய நிலை என்ன குறிக்குதுன்னா, குழந்தைகளுடைய நிலை குறிக்குது அறிவு, பூர்ண அறிவு இல்லாத நிலை. நீங்க தெரியும் சில நேரத்துல உங்களுடைய வீட்டுங்கள்ல நண்பர்கள் மத்தியில யாரோ வந்து ஒரு சரியான பேச்ச பேசலன்னா ஒரு காரியத்தை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்லுவீங்க, ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி பேசுற, அது என்ன அர்த்தம், அப்ப அறிவில்லாத ஏன் பேசுங்கிறீங்க. சோ அந்த குழந்தையின் நிலை வந்து குறிக்குது அறிவு இல்லாத நிலை. அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை இங்க ஒரு பெரிய பாடம் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த குழந்தைகள் கர்த்தர் இயேசு கிட்ட வரும்போது இந்த குழந்தைகள் யார் குறிக்குதுன்னா, இந்த குழந்தைகள் குறிக்குது முதல் முழு மனுக்குலம். முழு மனுக்குலம் தேவனுடைய அறிகிற அறிவுல எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகளா இருக்கிறாங்க தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் முதல் இந்த ஒட்டுமொத்தமா எல்லா பிள்ளைகள் குறிக்குது மனுக்குலம். ஆனா இந்த காரியத்தை யோசிக்கும் போது நம்ம தெரியும் உலகத்துல அநேக விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி குழந்தைகள் கூட அநேக விதமான குழந்தைகள் கூட இருக்கும். முரட்டு குழந்தைகள் இருப்பாங்க, ரொம்ப மௌனமா இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க, ரொம்ப ஐஸ்வர்யமான குழந்தைகள் இருப்பாங்க, ரொம்ப ஏழை குழந்தைகள் கூட இருப்பாங்க, ரொம்ப கெட்ட அதாவது நிறைய சில பிடிக்காத காரியங்கள் செய்து இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க, ரொம்ப நல்ல குழந்தைகள் கூட இருப்பாங்க. அதே மாதிரி உலக மக்கள் நம்ம பார்க்கும்போது அநேக விதமான விதத்துல நிலையில இருக்கிறாங்க தான் நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த அறிவு, இந்த குழந்தைகளுக்கு தேவையான அறிவு என்னன்னா தேவனுடைய அறிகிற அறிவு. இது பத்தி நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம் ஏசாயா 60:2. ஏசாயா 60:2. பாத்தீங்களா? சோ இந்த வசனத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம் எப்படி இப்போ உலகத்தின் மேல் என்ன இருக்குன்னா இருள், கார் இருள். அதாவது தேவனுடைய அறிகிற அறிவு வெளிச்சம் உலகத்து மேல இல்ல, இந்த உலகத்துல அந்த வெளிச்சம் இல்லதான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்படி பார்க்கும் போது உலக மக்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க கேட்டா நம்ம பாக்குறோம்னா அவங்கள வந்து காணாமல் போன ஆடுகள் மாதிரி இருக்கிறாங்க. வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த சிறு குழந்தைகள் இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம பாக்குறோம், அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. வரும்போது இயேசு இந்த வார்த்தை பேசுறாரு. வசனம் வாசிக்கலாம், மாற்கு 10:14. பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இங்க இந்த ஒரு சிறு பிள்ளைகள் இங்க நம்ம பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்தமான எல்லா பிள்ளைகள்ல இருந்து இவங்களை அதிகமா பிரயாச போட்டுட்டு இருந்தாங்க. கத்தர்கிட்ட வரத்துக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனா அந்த பிள்ளைகள் மத்தியில ஒரு சிலர் நிறைய பிரயாச பண்ணிட்டு கத்தர்கிட்ட வரத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம பாக்குறோம் அவங்க பத்தி தான் இங்க கர்த்தர் பேசுறாரு. இவங்க முதல் வகுப்பா நம்ம பார்க்க போறோம், முதல் வகுப்பா. இந்த வகுப்பார் பத்தி தான் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் தேவனுடைய ராஜன் இவங்களை கூறியது அவரை சொல்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். இவங்க யார் குறிக்குதுன்னா நம்ம பார்க்க போறோம்னா இந்த முதல் வகுப்பார் குழந்தைகள் குறிக்குது சபை. எப்படி சபை நம்ம பார்க்கலாம், நீங்க யோசிக்கலாம், பிரதர் எப்படி சபை நீங்க குழந்தைகள் ஒப்பிட்டு பேசுறீங்க, இது இது வந்து வேதத்துக்கு ஆதாரமான விஷயம் இருக்குதா இல்லையா நீங்க கேட்கலாம், அல்லது இது உங்களுடைய கற்பனையா அப்படி கேட்கும் போது இப்ப நம்ம வசனத்துல நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த விஷயம் உண்மையா இருக்குது. எனக்கா இந்த குழந்தைகள் வராங்க முதல் முதல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட, இவங்க யார் குறிக்குதுன்னா இவங்க குறிக்குது முதல் ரட்சிப்பு, அதாவது சபையுடைய ரட்சிப்பு குறிக்கத்தான் நம்ம பார்க்கிறோம். இது விஷயம் நம்ம வாசிக்கலாம். இப்போ சில வசனங்கள் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காரியம் மத்தேயு 11:25-26. பாத்தீங்களா யார் அந்த பாலகர், நீங்க நாங்கதான். இவ்வளவு பெரிய ஆவிக்குரியான அறிவு தேவனுடைய திட்டத்தை பத்தி தேவனுடைய வசனம் ஆராய்ந்து படிக்கிறது, தேவனுடைய வசனங்களுடைய ரகசியங்கள் தெரிகிறது, இதெல்லாம் விஷயம் வந்து சாதாரண காரியம் இல்ல. இது தேவன் யாருக்கு வெளிப்பட்டிருக்கிறார்கா, பாலகருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாலகர். அப்ப இது விஷயம் நம்ம ஞாபகத்துல வைக்கணும். சோ இந்த காரியம் நம்ம எப்படி சொல்லிக்கிறோம், இந்த காரியம் இந்த முதல் வகுப்பார் இந்த குழந்தைகள் குறிச்சிட்டு சபை, இது உண்மை. எனக்கா இங்கே கர்த்தர் சொல்றாரு அவங்க பாலகர். பாலகர் சொல்லும் போது என்ன குறிக்குது கேட்டா, கர்த்தர் ரெண்டு பார்வையில இருந்து சபை பாலகர் சொல்றாரு. ஒன்னு வந்து உலகத்தின் பார்வையில இருந்து, ரெண்டாவது உலகத்தின் ஆவியின் பார்வையில இருந்து. எனக்கா உலகத்துல கூட ஒரு ஆவி இருக்கு. சோ அந்த உலகத்தின் ஆவியின் பார்வையில இருந்து மற்றும் உலகத்தின் பார்வையில இருந்து இவங்கள் எப்படி இருக்கிறாங்க, பாலகர், பாலகரா இருக்கிறாங்க தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் சில நேரத்துல சில சகோதரர் பத்தி சொல்லுவாங்க, நான் பிரதர் உங்களுக்கு விஷயம் செய்யறது கூட தெரிய மாட்டேங்குது, காரியத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ முடிய மாட்டேங்குது, எல்லாரும் உங்களை ஏமாத்தி நிற்கிறாங்க. சோ அப்படி எல்லாம் வந்து விஷயங்கள் வந்து நம்ம காதுல கேட்கும். சோ அப்படி என்ன சொல்லி நிற்கிறாங்கன்னா இந்த உலகத்தின் அறிவு உங்களுக்கு இல்ல போல தெரியுது அப்படி இருக்கு. சோ அது என்னன்னா அது ரொம்ப ஆச்சரியம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்த ஆவி அடைந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன், எனக்கு இந்த அறிவு பரிசுத்த ஆவிக்கு சம்பந்தமான அறிவு இல்ல, இது இது வேற ஆவி, இந்த உலகத்தின் ஆவியின் அறிவு. சோ உலகத்தின் ஆவியின் பார்வையிலிருந்து அப்புறமா உலகத்தின் பார்வையில இருந்து நாம பாலகரா இருக்கிறோம் என்று இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா காட்டுறா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நம்ம பாக்குறோம் நம்மளுடைய அழைப்பு பத்தி வசனத்துல வாசிக்கும் போது முதல் கொரிந்தியர் 1:26-28 பாத்தீங்களா உலகத்தின் பார்வையில ஒண்ணும் இல்ல, உலகத்தின் பார்வையில ஒண்ணும் இல்ல, எந்த கணக்க கிடையாது. அது விஷயத்தான் நம்ம பார்க்கணும். உண்மை சபையுடைய தேர்தல் தேவன் எப்படி பண்றார்னா இல்லாதவர்கள் இருந்துதான். அதாவது யார் யார் உலக ஜனங்களை பார்த்து சொல்றாங்க இவங்களுக்கு ஒன்னும் இல்ல, இவங்க ஒன்னும் பெருசு ஒன்னும் இல்ல, இவங்க பைத்தியக்காரங்க, இவங்களை வந்து என்ன இருக்குது விசேஷம், அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை தான் தேவன் என்ன பண்றாரு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த ஆச்சரியமான ஒளியில உள்ள கூப்பிடாருன்ட்டு நம்ம பாக்குறோம். உண்மை தான் இருக்குது அந்த பாலகருடைய விஷயம். மறுபடியும் இந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் வசனத்துல நம்ம எப்படி படிக்கிறோம்னா நம்ம பார்க்கலாம். இப்போ மத்தேயு 21:15-17
அவர் செய்த அதிசயங்களையும் தானியேல் குமாரனுக்கு ஓசானா என்று தேவாலயத்தை ஆசரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதம் வாசித்து கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரே கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாடல்களுடைய வாயினாலும் துளி உண்டாகும்படி செய்தி என்னை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்கள்
பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் யூதருடைய தேவாலயத்துல தேவனுடைய ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சில குழந்தைகள் தேவன் துதித்திருந்தாங்க, சில குழந்தைகள் வந்து ஹொசானா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பெரிய வயசு இருக்கிறவங்க சொன்ன சும்மா என்ன உளறிங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா, இந்த குழந்தைகள் வாயின் மூலம் இந்த பாலகர் வாயின் மூலம் தேவன் துதி கொண்டு வந்திருக்கிறாரு. அது என்ன அர்த்தம், எல்லாரும் தேவன் துதிக்கிறதுக்கு விரும்புறாங்க, உலகத்துடைய மனுஷன் கூட தேவன் துதிக்கிறதுக்கு விரும்புறார். ஆனா அவர் என்ன நினைச்சிருக்கிறானா, மூணு நாமம் அச்சு இப்படியே சுத்தி 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 சுத்திட்டானா இது தேவனுக்கு துதி நல்லா துதி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வை பாவம், அவங்களுக்கு அந்த சரியான துதி இன்னும் தெரியவே இல்லை. ஆனா நமக்கு தேவன் அந்த உண்மையான துதிக்கிற விதம் கொடுத்திருக்கிறார். எனக்கு இயேசு சொன்னார் இல்லைங்களா யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய ஆராதிக்கிறவர் எப்படி இருக்கணும், ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆராதிக்கணும். அதுதான் உண்மையான துதி. இப்ப இந்த உண்மையான துதி, இந்த உண்மையான அறிவு, அவருடைய ஆழமான விஷயங்கள் இப்ப யாருடைய வாய்க்குள்ள தேவன் வச்சிருக்கிறார்னா நம்ம பாலகர் நம்ம இருக்கிறோம் உலகத்தின் மக்கள் மத்தியில தான் இங்க நம்ம பாக்குறோம். பாலகர் மற்றும் சிறு பிள்ளைகள் மூலமா இந்த பெரிய துதி தேவனே கொண்டு வந்திருக்கிறார் நம்ம பாக்குறோம். பாருங்க எப்படி இந்த நிழலான காரியம் அப்போவே ஒரு யூதனுடைய ஆலயத்துக்குள்ள நடந்துட்டு தான் நம்ம பாக்குறோம். சோ இந்த ஆலயம் நீங்க நல்லா தெரியும், ஆலயம் குறிக்குது உண்மையான சபை இல்லைங்களா, உண்மையான சபை ஆலயம். முதல் கொரிந்தியர் 3:16 இந்த உண்மையான ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு யார் இருக்கிறாங்கன்னா தேவனுடைய பரிசுத்துவான்கள். இந்த தேவனுடைய பரிசுத்துவான்கள் இன்னைக்கு தேவனுடைய உண்மை பத்தி, தேவனுடைய பிரம்மாண்டம் பத்தி, தேவனுடைய செயல் பத்தி மற்றவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உலக ஜனங்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தெரியும், நீங்க உங்களுடைய அனுபவத்துல ட்ரெயின்ல போகும்போது, வேலை செய்யற இடங்கள்ல, சொந்தக்கார வீட்டு போகும்போது, நீங்க சத்தியத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து பேசும்போது எப்படி ஆச்சரியப்படுறாங்க இல்லைங்களா? வெறும் மரணம் பத்தி பேசு. மரணம் பத்தி பேசும்போது நான் சொல்வேன், அவங்க தூங்கிட்டாங்க, தூங்கிட்டா சொல்றாங்க. அப்ப நெக்ஸ்ட் ஒரு செத்தா எனக்கு சொல்ல புரிச்சு தூங்குறாங்களா? ஆமா தூங்குறான். அப்ப இது ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு, இது ரொம்ப ஆச்சரியம். இது யார சொல்ல அவங்களுக்கு செத்துட்டு இருக்கு தூங்குறாங்க சொன்னா இது அப்படி பாக்குறாங்க. வெறும் சாவு பத்தி தான் பேசுங்கன்னா ஒண்ணுமே வேற பேசல, தூங்கிக்கிறாங்க அவ்வளவுதான் சொல்றேன். உயிர்த்துதல் பத்தி பேசணும்னா பைத்தக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன கேட்கறாங்கன்னா உயிர் பிக்கிறது சொல்றீங்க, என்ன சரீரத்தில் வரும் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும். அப்புறமா அவங்க அந்த விஷயத்தை அவங்க கற்பனை கூட பண்ண முடியாது. அப்புறமா ஒரு ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்துல இந்த உலகத்துல எப்படி இருக்குது, இதெல்லாம் அழிஞ்சு ஒரு புதுசான விதம் இந்த உலகத்துல ஆரம்பி போகுது. ஜனங்கள் மத்தியில பேசினா ஒன் சொல்லுவாங்க, நீ உண்மை சொல்லிக்கிறது நின்றா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உண்மை சொல்லிக்கிறீன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாங்க. அதாவது அவங்க நம்புறது கூட பயமா இருக்குது, ஏன்னா இது என்ன பேசுறாங்க, ஒரு சப்புனம் மாதிரி பேசிக்கிறாங்க அப்படி யோசிச்சு இருப்பாங்க. சோ இதுதான் என்னுடைய அனுபவம் நான் பாக்குறோம் மற்ற ஜனங்கள் மத்தியில. இந்த தேவனுடைய துதி பத்தி நீங்க மற்றவர்கிட்ட தேவனுடைய ஏதோ ஒரு சத்தியத்தை எடுத்து பேசும்போது நீ என்ன பண்ணிக்கிறீங்க தெரியுமா, தேவனுடைய துதி பண்ணிக்கிறீங்க. இந்த நம்ம மற்ற நம்முடைய பேர் சபை நண்பர்கள் மாறி பஸ்ல உட்காந்து என்ன பண்ண அப்படியே, அது துதி கிடையாது, அது லபலபா. உண்மையான துதியானா உங்க பேசின்னு இருக்கிற விஷயம் கேட்கிறவர் அசந்தனும், அசந்துட்டு இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரோ அப்படி கேள்வி கேட்கணும் அவங்க மனசுக்குள்ள. ஒருவேளை அதுதான் உண்மையான துதி. சோ இந்த மாதிரி துதி தேவன் இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையா நீங்க துதிக்கின்றீங்களா இல்லையா தெரியல, கொஞ்சம் துதிக்கிறீங்களா, ஒரு நாள் ஆறு நாள் தூங்குறீங்களோ திருப்பி ஒரு நாள் ஏன் துதிக்கிறீங்களோ அது நீங்க தான் பரிசோதித்து பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரி. ஒருவேளை இனிமேல் நீ நிறைய துதிப்பேன், ஏன்னா இது துதி, நீங்க இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்காது, இது துதி, இது தேவனுடைய துதி தான் நம்ம பண்றோம் எங்க போனாலும். சோ இது விஷயம் கூட நம்ம வசனத்துல வாசிக்கலாம், இது எப்படி உண்மையா இருக்குது. சங்கீதம் 149 சங்கீதம் 6 வசனம் ஆங்கிலேயத்துல, 8 வசனம் தமிழ்ல. பாத்தீங்களா உண்மை இல்லைங்களா? இதுதான் விஷயத்தை நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். மறுபடியும் இந்த காரியம் எப்படி, இது மிக பெரிய சுலாக்கியம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வசனங்கள்ல படிச்சு பாருங்க, சங்கீதம் 145:10-12. பாத்தீங்களா? சோ இங்க நம்ம பாக்குறோம் எப்படி இந்த தீர்க்கதர்சன வசனம் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கிறது. இந்த மிகப்பெரிய காரியத்தை நம்ம செய்யறதுக்கு தேவன் சுலாக்கியம் கொடுத்திருக்கிறார். அவருடைய அருமையான தெய்வீக திட்டம், அந்த திட்டத்துக்குள்ள அவருடைய வெளிப்பட்டி இருக்கிற குணலட்சணங்கள் நீங்க ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? எசேக்கியேல் 1 அதிகாரத்துல தேவனுடைய குணலட்சணங்கள் எப்படி சொல்லிக்கிறதுனா, பெரிய சக்கரம், பெரிய சக்கரம், அது எவ்வளவு உயரமா இருக்கோ தெரியல, ஒருவேளை 100 கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய சக்கரம். ஆனா எப்படி இந்த சக்கரம் இருக்குது, சக்கரத்துக்குள்ள சக்கரம், அது என்ன குறிக்குது நம்ம தெரியும், அது குறிக்குது நம்மளுடைய அருமையான தேவனுடைய சுபாவம். அந்த சுபாவத்துல எப்படி அவருடைய அன்பு கூட அவருடைய வல்லமை, வல்லமை கூட அவர் அவருடைய நியாயம், நியாயம் கூட அவருடைய ஞானம் வெளிப்படுது. ஏன் சக்கரம்ல காமிச்சிருக்கிறது தேவனுடைய குணலட்சணங்கள்? ஏன்னா இந்த குணலட்சணங்கள் வெளிப்படணும்னா, இந்த குணலட்சணங்கள் மனுக்குலத்துடைய கண்களுக்கு படணும்னா அவருடைய தெய்வீக திட்டம் நடத்தணும். அந்த சக்கரம் என்ன குறிக்குது? அவருடைய தெய்வீக திட்டம். அந்த தெய்வீக திட்டம் நிறைவேறும் போது இந்த நாலு குணலட்சணங்கள் வெளியரங்கமாய் வெளிப்படும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், வெளிப்படும். தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், வெளிப்படும். தேவன் நியாயம் உள்ளவராய் இருக்கிறார், வெளிப்படும். தேவன் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். இதெல்லாம் வெளிப்பட இந்த விஷயத்தான் நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரிகளே, இந்த சத்தியங்கள் நாம சொல்லும் போது இது நம்ம தேவனுடைய இருக்கிற செய்தி நம்ம வெளிப்பட்டு இருக்கிறோம் உலக ஜனங்களுக்கு. இப்ப நம்ம கற்றுக்காங்க இயேசு கிறிஸ்து ஏத்தான் இந்த பாலக்கர் மற்றும் குழந்தைகள் சொல்றாங்க. இன்னொரு பார்வை என்ன இருக்கு நம்ம பார்க்கிறோம்னா, நாம நம்முடைய சபைகள்ல இருந்து கூட யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் வந்து அநேக சபைகள்ல இருந்து வந்திருக்கிறீங்க. நம்ம இருந்த சபைகள்ல கூட நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம இருந்த சகோதர சபைகள்ல கூட நம்ம ஏதோ ஒரு பெரிய கணக்கு இல்ல. எனக்கு அந்த சபைகள்ல பெரிய பெரிய ஆளுங்க யாரு என்ன கணக்குல சொல்லுவாங்க? அவங்க பேருக்கு பக்கத்துல எழுதிட்டு இருக்கோம் பிடி. பிடி நினைக்காத, பிடி 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 பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி. இன்னும் சிலருடைய பேர் பக்கத்தில் எழுதிட்டு இருக்கோம் டிடி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. இன்னும் பெரிய ஆளுங்களை பக்கத்தில் என்ன எழுதிட்டோம்னா MPH, மாஸ்டர் இன் தியாலஜி. இந்த மாதிரி இருக்கிற டிகிரிஸ் இருக்கும் நம்ம முன்பு இருந்தது சபையார் நடத்திட்டு இருக்கிறவர்கள எஞ்சி நம்ம பார்க்கிறோம். அந்த சபைகள்ல நாம இருக்கும் போது நாம எப்படி இருந்தோம்னா, அங்கே கூட குழந்தைகள் தான் இருந்தோம் அவங்களுடைய கண்ணோட்டத்துல. அதனால்தான் நீங்க உங்களுடைய பாஸ்டர் கிட்ட இந்த சத்தியத்தை சொல்லும் போது வெகக்கோம் வந்துருதான். நீ யாருக்கு கத்து சொல்றீங்க? யாருக்கா உங்களுக்கு வெளிச்சத்துல கொண்டு வந்தோம்? மறந்துட்டீங்க அதெல்லாம், தோகம் பண்றீங்களா? அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஏன் எனக்கா அவங்களுக்கு, அவங்க என்ன அவங்க பத்தி நினைச்சுக்கிறாங்களா? எல்லா அறிவும் அவங்களுக்கு இருக்குது. இந்த பிள்ளைகள் பறிப்ப என்ன பண்றாங்க, எனக்கு சொல்லி தந்துக்கிறாங்க அப்படி நினைச்சுக்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? பாலகரா இருக்கிறோம், குழந்தைகளா இருக்கிறோம் தான் இங்க நம்ம பாக்குறோம். எனக்கு இன்னைக்கு நீங்க தெரியும், நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு அதிகமா வாஞ்சி வந்தானா எங்க ஓடிடுவாங்க? பைபிள் காலேஜ், பைபிள் காலேஜ்க்கு ஓடிட்டு அங்கே ஒரு டிகிரி பண்ணுவாங்க. டிகிரி மேல டிகிரி பண்ணிட்டு அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இப்ப நம்ம தேவனுடைய ஊழியக்காரன். ஆனா நம்ம நல்லா தெரியும் அந்த காலேஜ் என்ன காலேஜ். அது வசனத்துல சொல்லிருக்கிறது ஞாபகம் இருக்கா? அந்த காலேஜ்ல இருக்கிறவங்களை பத்தி வசனம் வாசிங்க. ஜக்கரியா 12:4, 13 நாள். பாத்தீங்களா, எல்லா பாஸ்டர்ஸ் தரிசனம் சொல்ற அவன் தான் சொல்லு தரிசனால வைக்கப்பட்டு பாத்தீங்களா, நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, அப்புறம் நான் நிலத்துல பயிர் அடிக்கிறவன், அப்புறம் ஒருவன். அந்த ஒருவன் வந்து அதை நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தா அது சரியான டிரான்ஸ்லேஷன்னா, நான் சிறு வயது முதல் மனுஷன் என சொல்லி தந்தார். மேன் யார்னா, மேன் ஆஃப் சின், அந்த பாவ மனுஷன் அமைப்புக்கு உள்ள இருக்கிற பைபிள் காலேஜஸ்ல நான் இது கற்றுக்கொண்டேன். அவங்க எப்படி நம்மள கட்டு தந்துட்டாங்கன்னா, ஆடுகள் மேய்க்கிறதுக்கு. ஆடுகள் மேய்க்கிறது என்ன அர்த்தம்? ஜனங்கள் வைக்கணும் எதுக்கு? ஜனங்கள்ல இருந்து வாங்கணும் பாலு, ஜனங்கள்ல இருந்து வாங்கணும் லாபம், ஜனங்கள்ல இருந்து இழுக்கணும், ஜனங்கள்ல இருந்து ஒண்ணு குறுக்கூடாது. இதான் விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதுதான் காரியம். அதனால்தான் அந்த ஜனங்கள் கிட்ட பயங்கர அடி வாங்க போறாங்க. அதுதான் உன் கையில என்ன இருக்குது கேக்குறாங்க. ஐயோ நான் சிநேகிதர் வீட்டுல வாங்கியிருந்த அடி. சோ இதெல்லாம் விஷயங்கள் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் அந்த சகோதர சகோதரிகளே. சோ பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற சபைகள்ல நம்ம இருக்கும் போது கூட நம்ம தேவன் இந்த மாதிரி விடல, இந்த மாதிரி பெரிய பெரிய பேரை வாங்கறதுக்கு தேவன் வந்து கிருபையில நம்மள அவருடைய ஆச்சரியமான ஒளியில கொண்டு வரும்போது நம்ம பிள்ளைகள் குழந்தைகளை தான் இருந்ததான் நம்ம பார்க்கிறோம். சோ இது பார்க்கும்போது அந்த சகோதர சகோதரிகளை, இந்த சிறு குழந்தைகள் சபை தான் குறிக்குது. மீண்டும் மீண்டும் வசனத்துல பார்த்துக்கிறோம். மறுபடியும் இயேசு கிறிஸ்துடைய பேச்சுல கூட இதை விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 18:6. பாத்தீங்களா, சிறியர், அதாவது லிட்டில் ஒன்ஸ் பாத்தீங்களா. சோ இதுதான் விஷயத்தான் இங்க மீண்டும் மீண்டும் வசனங்கள்ல நம்ம பாத்துக்கிறோம். சோ அதேனால தான் நம்ம பாக்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க அந்த குழந்தைகளை வச்சு என்னதான் பாடம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்னா, சொல்றாரு இந்த குழந்தைகள்ல இருந்து முதல் முன் வந்து நிற்கிற குழந்தைகள், தடைகள் மத்தியில இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இருந்த குழந்தைகள், அவங்க சபை குறிக்குது. அதனால தான் சொன்னாரு வசனம் மறுபடியும் வாசிங்க, மார்க் 10:13-14. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவரோ இருக்குது. சோ அது என்ன குறிக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யம், அதாவது தேவனுடைய கண், தேவனுடைய கண்க்கு தெரியாத ஆவிக்குரியான அரசாட்சி பாகம், அந்த ஆவிக்குரியான அரசாட்சி பாகம் இப்படிப்பட்டவருடைய இருக்கும் தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இது விஷயம் நம்ம தெரியும். இப்ப நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு முன்னாடி இது பரிசு வச்சிருக்கிறார். நம்ம அந்த புதிய வானங்கள் ஆகிறதுக்கு தேவன் வாய்ப்பு தருகிறார். எங்க நீதி வாசம் செய்வோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 14 சபை பத்தி பேசிருக்கிறார், 14. ஆனா 15 வரும்போது அதே குழந்தைகள் எடுத்து, அதாவது மீதி மிச்ச குழந்தைகள் எடுத்து அவர் வேற பாடம் சொல்றாரு. இப்ப 15 வாசிங்க. பாத்தீங்களா, இப்ப வந்து என்ன சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளணும், பிரவேசிக்கணும். சோ அந்த ஏற்றுக்கொள்றது பிரவேசிக்கிறது குறிக்குது சபை இல்ல. இது யார் குறிக்குது? இப்போ இது குறிக்குது முழு மனுக்குலம், பொதுவான ரட்சிப்பு. சோ பொதுவான ரட்சிப்பு இருக்கிற ஜனங்கள் கூட இந்த இடத்துல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். சபை கூட இந்த இடத்துல இருந்து பாடமே கற்றுக்கொள்ள வேண்டியா இருக்கட்டா இங்க நம்ம பாக்கணும். இந்த விஷயத்துல ரெண்டு ரட்சிப்பு பத்தி பேசிக்கிறாரு. முதல் சபையின் ரட்சிப்பு பத்தி பேசிக்கிறாரு, ரெண்டாவது அவரு உலக ஜனங்களுடைய ரட்சிப்பத்தை கூட பேசிக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த குழந்தை குண லட்சணங்கள் ரொம்ப வினேறப்பட்டா இருக்கிறது நம்ம நினைக்கலாம். ஏன்னா இந்த குழந்தை குண லட்சணங்கள் மூலமாய் நம்ம இப்போ ராஜ்யத்தோடு இருக்கிற ஆசீர்வாதம் வாங்கலாம், மற்றும் வரப்போற அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய சமயத்துல உலக மக்கள் கூட ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க கூட இந்த குழந்தை மாதிரி சுபாவம் கற்றுக்கொள்ளணும். சரி, குழந்தையுடைய சுபாவம் என்ன, குழந்தையுடைய சுபாவம் என்ன, என்ன நம்ம கற்றுக்கொள்ளலாம் குழந்தையில இருந்து? ஏற்கனவே ஆரம்பத்துல நான் உங்களை காமிச்சிருக்கிறோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல சகோதரர் அசல் என்னெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா என்னுடைய தெரிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தைகள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியான குண லட்சணங்கள் பத்தி யோசிக்கும் போது ஒரு 3 முக்கியமான குண லட்சணங்கள் எனக்கு தோணுச்சு. அது உங்களுக்கு மத்தியில நம்ம வைக்கிற விரும்புறேன். முதலாவது இருக்கிற குண லட்சணம் குழந்தைல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும், அது என்னன்னா தாழ்மை. தாழ்மை இந்த தாழ்மை குணம் இது நம்ம ஆரம்பத்தில் தேவைப்படுது. இந்த ஓட்டத்தைக்குள்ள வரணும், இந்த ஓட்டத்தைக்குள்ள வரும்போது இந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா தான் நம்ம இந்த ஓட்டத்தைக்குள்ள வர முடியும். இது நம்ம எப்படி தெரியும், வசனத்துல அதே சொல்லுது, மத்தேயு 5:3. ஆவியில எளிமை உள்ளவர்கள், ஆவியில ஜோப்ல இல்ல, நம்முடைய பாக்கெட்ல எளிமை உள்ளவர்கள் இல்ல, இது என்னன்னா ஆவியில எளிமை உள்ளவர்கள். அப்ப ஆவியில எளிமையான என்ன அர்த்தம்னா தனக்கு பத்தி அதிகமா யோசிக்கிறது இல்லை. ஏன் இவங்க பாக்கியவான்கள்னா இவங்களுக்கு தான் அழைப்பு கிடைக்குது அந்த ராஜ்யத்துடைய அழைப்புக்குள்ள. ஏன்னாக்கா நம்ம நேத்து கூட கோட்டையத்துல ஒரு சகோதரர், புது சகோதரர் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது நாம என்ன சொன்னா, பிரதர் இந்த அழைப்புல ஃபர்ஸ்ட் தேவன் நீங்க ஜீரோ காமிக்கிறார். அவன் அந்த ஜீரோ ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஜீரோ நீ ஏற்றுக்கொண்டுட்டாதேங்கோ அதுக்கு மேல தேவன் உங்களை ஒரு அழிவில்லாத ஆசீர்வாதத்துக்குள்ள கூப்பிடுவார். ஆனா ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைக்கணும் உங்க பத்தி, ஜீரோ. அது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்துல அநேக பேருக்கு அது அது சொல்றதுக்கு அது அது யோசிக்கிறது கஷ்டம், செய்யறதுக்கு ஈஸி. இப்படி சொன்னா ஜீரோ, நான் ஜீரோ, இப்படி போலாம் இப்படி போலாம் ஜீரோ, அப்படி எல்லாரும் அப்படி குஞ்சு நிறுத்தம். அது ஜீரோ இல்ல, குஞ்சா அது ஜீரோ இல்ல, அந்த மனசுக்குள்ள இருக்கணும். அது மனசுக்குள்ள வர வைக்கணும்னா அது தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்குள்ள வேலை செய்யணும். நம்ம தேவன்ல இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துல இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த தாழ்மை குணலட்சணம் இது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும், இருதயத்துக்குள்ள இருக்கணும். நல்லப்பா கேளுங்க, இது இருதயத்துக்குள்ள இருந்தா தான் நம்ம கடைசி வரைக்கும் ஓடி அந்த கடைசி இருக்கிற எக்ஸாம் இருக்குது நமக்கு. இந்த நம்ம ஓடி இருக்கிற ஓட்டத்தை, ஓட்டத்தையான சொல்லினிருக்கல எப்ப பார்த்தால ஓட்டத்தை என்ன ஓடிங்கிறோம் நம்ம, நீங்க சொல்ல உட்காந்துக்கிறோம் என்ன ஓட்டத்தை சொல்லிங்கிறீங்க. இது ஓட்டத்தை நம்மளுடைய ஜீவிக்கிற ஜீவன், ஜீவிக்கிற ஜீவன் அதுதான் ஓட்டத்தை. சோ நம்மளுடைய ஜீவிக்கிற ஜீவன்ல நம்ம தேவன் இந்த ஒரு பெரிய அழைப்புல நம்ம என்ன பண்றோம்னா அடிக்கடியே நம்மள சோதித்து நம்மள பாக்குறாரு நம்ம உள்ள எவ்வளவு உண்மை இருக்குது. கடைசியில ஆரம்பத்துல தாழ்மை தேவைப்படுது, கடைசியில ரொம்ப தேவைப்படுது. ஆரம்பத்துல நுழையத்துக்கு வேணும், கடைசியில ஜெயம் கொள்றதுக்கு வேணும். ஏன் வசனத்துல அதே வசனத்துல வாசிங்க, மத்தேயு 5:10. பாத்தியா, நீதி நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்களை பாக்கியவான்கள். ஒன்ன தப்பு நீ செய்யல, ஆனா நீ குற்றவாளி சொல்வாங்க, எப்படி இருக்காது, எப்படி இருக்கும், ஒரு கூறான கத்தி எடுத்து உள்ள தள்ளுற மாதிரி அதுதான் இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தப்பான குற்றச்சாட்டு உங்க பத்தி பேசினா எப்படி இருக்கும். இது வசனத்துல சொல்லிட்டு நம்ம பாக்குறோம், நல்ல வசனத்துல வாசிங்க, சங்கீதம் 27:12. இப்படியே இயேசு கிறிஸ்துக்கு நம்மளுடைய கர்த்தருக்கு நடந்துச்சு, எப்படி எஜமானுக்கு நடந்துச்சு அப்படியே யாருக்கு நடக்கும், ஊழியக்காரனுக்கு நடக்கும். பொய் சாட்சி, தவறான குற்றச்சாட்டு பேசுறது ரொம்ப ஈஸி, அனுபவிச்சும் போதுதான் புரியும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம சில நேரத்தில் சில ஒரு வயிறு கழுவுறதுக்கு என்னமோ கொடுக்குவாங்க வாயில, எவ்வளவு ஓடுவோம் நம்ம, ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் அந்த கேஸ்ட்ரோயில் கொடுக்கும் வாயில விட்டுறது,
ஏதோ அப்படி எல்லாம் பண்ணுவோம், அதை வாயில வாங்கிட்டா என்ன பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இல்லீங்களா, அவ்வளோ கசுப்பு இருக்கும். அது சரீரம் உடைய கசுப்பு பேசுறோம். இந்த கசுப்பு எப்படி தெரியுமா, இது விஷயம் நம்ம தாழ்மை இல்லைன்னா வைங்கோ சகிக்கவே முடியாது, வாங்கிக்கவே முடியாது, கிறிஸ்துவின் சுபாவம் காட்ட முடியாது. அதனால்தான் பாருங்க இந்த குழந்தையோடு இருக்கிற அந்த தாழ்மையான சுபாவம் தனக்கு பத்தி அதிகமா யோசிக்கிறது இல்லை, அதுதான் தாழ்மை, தனக்கு பத்தி அதிகமா யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி சுபாவம் நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருந்தா தான் நம்ம இந்த இருக்கிற பந்தை பொருள நம்மளை ஜெயம் கொள்ள முடியும். ஏன்னா நல்லா பாருங்க, அதே மத்தேயு 5 அதிகாரத்தில் எங்க நம்ம படிச்சிருக்கிறோம், 3 வசனம் பேசுது, ராஜ்யம் வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. 10 வசனம் சொல்லுது, ராஜ்யம் இப்போ உண்மையா இவங்களுக்கு ஆயிட்டு இருக்குது. சோ அந்த 3 வசனம் ஆரம்பம், 10 வசனம் முடிவு, பாத்தீங்களா? இதுதான் விஷயம் இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த சகோதரர் சகோதரிகளே. இதுதான் மேல்மையான வழி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம தேவன், நம்ம பிதாவாகிய தேவனே அவர் இந்த திட்டம் போடும் போது இந்த மாதிரி வந்து அவருடைய குமாரனுக்கு வந்து அவருடைய சுபாவம் திவ்ய சுபாவம் பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு தருவார். கூட அவருடைய குமாரன் கூட 144,000 அவருடைய மனவாட்டி ஆகிறதுக்கு அதே திவ்ய சுபாவம் கொடுக்கிறதுக்கு அந்த திட்டம் போடும் போது அவர் அந்த உருவாக்குதல் அவர் எப்படி பண்ணிட்டார் அவருடைய யோசனைலனா, ரொம்ப மேல போனா ஃபர்ஸ்ட் ரொம்ப கீழே போறது கத்துக்கும், ரொம்ப கீழே, ரொம்ப கீழே எங்க காலுக்கு கீழே மெரிச்சிடணும். என்ன மெரிச்சு போகுது, உங்க தலையில உங்க பேரு உங்க மரியாதை உங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் கீழே போட்டு என்ன பண்ணுவாங்க, மெரிச்சிடுவாங்க. அதுதான் கீழே, அவ்வளவு கீழே போனா தான் அதுக்கு தகுதி. ஒரு வசன பத்தி நான் யோசிட்டு இருந்தோம் சமீபத்தில், தெரியல நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்களா இல்லையா தெரியல. முன்னே படிச்சிட்டோம் அந்த வசனம், முன்னே அது விளங்கல எனக்கு, இப்போதான் அது ஒரு வசனத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வெளிச்சம் வெளிப்பட்டு. ஏசாயா 45 அதிகாரம் 7 வசனம், என்ன யோசிக்கிறீங்க இந்த வசனத்துல, என்ன சொல்லிருக்கிறீங்க, தேவனே நன்மை தேவனே தீமை, சரி அவர் தான் தேவன், எலி சொல்ற மாதிரி அவர் பெரியவர், அவர் தெரியும் என்ன பண்றாரு, ஆகட்டும் அப்படியா இல்ல. நல்ல நம்ம தேவனுடைய கிருபையில இந்த சத்தியத்தை வந்துட்டு பிறந்து முதல் முதல் இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது என்ன நம்ம கண்க்கு படுதுனா, வசனங்கள் கண்படுது. ஏன்னா இந்த வசனங்களே ஆச்சரியமா இருக்குது நம்ம படிக்கும் போது. ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள நீங்களை நடந்து கொஞ்சம் வருஷம் பின்பு வசனத்துக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு முக்கிய அழகாயிடும். அந்தந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்குது நீங்க பாப்பீங்க. இந்த வசனத்துல தீமை சம்பந்தமான காரியத்துக்கு தேவன் சொல்றார், அவர் தீமை அனுமதிக்கிறார் இல்ல, அவர் தீமை உண்டாக்குறார். ஏன் ஏனென்றால் இந்த உலகத்துடைய எல்லா தீமை தேவன் ஒரு களிமண் மாதிரி எடுக்கிறார், இவ்வளவு எடுக்கிறார், இவ்வளவு விஷ அடிக்கிறார், இப்படி பண்றார் ரூபம், இன்னும் கொஞ்சம் எடுக்கிறார், இங்க ஓட்டுறார், இங்க கொஞ்சம் எடுத்துட்டு இங்க ஓட்டுறார். எப்ப தீமை வரணும், எவ்வளவு தீமை வரணும், யாருக்கு தீமை வரணும், எப்ப நிறுத்தணும், எந்த அளவுக்கு வரணும், எந்த வகையில வரணும், ஆஹா தேவன் நம்ம இவ்வளவு நாள் தேவன் நன்மையில தான் நம்ம யோசிக்கின்றோம், நம்ம இவ்வளவு நாள் தேவன் சுத்தத்துல அவருடைய சுத்தமான வேலையில யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனா இவ்வளவு நாள் தேவன் தீமை பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. ஆனா தேவன் தீமையை பயன்படுத்தினாரே, தேவன் அந்த தீமை களிமண் மாதிரி பயன்படுத்தினாரு, அதுல இருந்து உருவாக்கின்கிறார் நம்மளுக்கு. அதுதான் நான் தீமை உண்டாக்குறவர் நானே. இனிமேல் உங்களுக்கு நம்மளுக்கு வர தீமை மதிக்கிறது கத்துக்கணும், மதிக்கிறது கத்துக்கணும். ஏன்னா அந்த தீமையின் மூலமாய் நாம் உருவாக்கின்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு பிரதர் பட்ச வசனம் நான் கண்ணீர் வந்துச்சு. அதுல ரோமர் 11 அதிகாரம் 33 வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அது பத்தி யோசித்தா எழுதிக்கிறார், படிங்க. அப்படி ஆ சொல்லாதீங்க சிஸ்டர், ஆ யா ஹா அப்படி சொல்லுங்க, வசனம் படிங்க. இவ்வளவு நாள் இருப்பது யோசிக்கவே இல்ல. தேவன் தீமையே வந்து உண்டாக்குறாரா யோசிக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு வருது அந்த யோசனை உள்ளோம். இது விஷயம் அந்த சகோதர சகோதரிகளை. இது காரியத்தை பார்க்கும் போது நமக்கு தாழ்மை இல்லைன்னா வேங்கோ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம தாழ்மை இருந்தா தான் இந்த அனுபவங்கள்ல தேவனுக்கு நம்பும் போது தேவன் அதிகமா அவருடைய ஆவி கொடுத்து என்ன பண்றார், நம்மளுடைய மனக்கண்ண தோற்கிறார், இன்னும் விரிவா தோற்கிறார். அப்படித்தான் நம்ம இந்த ஓட்டத்தில் நம்ம நடக்க முடியும். ரெண்டாவது குணலட்சணம், குழந்தையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம்னா, குழந்தையோடு இருக்கிற முற்றிலும் நம்பிக்கை அவங்களுடைய பெற்றோர் மேல, முற்றிலும் நம்பிக்கை. ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர் மேல முற்றிலும் நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு அடி வாங்கிட்டா கூட, எவ்வளவு பண்ணிட்டா கூட, ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவோம், காலை பிடிச்சி கும்பிட்ட கொஞ்சிட்டே தன்னை பாக்கணும். சோ இது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி இருக்கிற குணலட்சணம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கு ஒரு அப்பா, நமக்கு இருக்கிற ஒரு அம்மா. அநேக நேரத்துல நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட அடி வாங்கணும். அடி வாங்கும் போது நாம அது சரியான விதத்தை ஏற்றுக்கொண்டுட்டு நம்முடைய அம்மா அப்பா மேல நம்பிக்கை ஒரு சொட்டு கூட குறைக்க கூடாது. ஐயோப்பா நீ இப்படி பண்றீங்க, என்னத்தான் நான் பண்றேன் இதுக்காக, அதெல்லாம் பேசக்கூடாது. இது குறித்து ஆச்சரியம் பட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுறார் அந்த சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் காரியத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம தெரியும் நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா. வேத வசனத்துல வாசிக்கிறோம் நீதிமொழி 6:20 வசனம். பாத்தீங்களா, தகப்பன் வந்து நம்முடைய பிதாவாகிய தேவன் போதனைகள் வருது நம்மளுடைய தாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். இப்ப நம்மளுடைய முற்றிலும் நம்பிக்கை எவ்வளவு இருக்கணும் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஒருத்தர் பத்தி யோபு 13:15 வசனம். போதும் போதும் போதும், அவர் நம்மளை கொன்று போட்டாலும் நான் அவரே நம்பிக்கை வைப்பேன். இதுதான் யோபு சொல்லிட்டார். இங்கே ஒரு சேவ் பட்டன் போடு, சேவ் அப்படி. ஏன்னா இந்த வசன சங்கீதம் முதலாம் சங்கீதம் என்ன சொல்லுது, இரவும் பகலும் தேவனுடைய வசனம் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானது. என்ன அர்த்தம், இரவும் பகலும் நீங்க பைபிள் படிச்சுனே இருக்கணும், அதா இல்ல. உங்களுடைய இரவும் பகலும் சம்பவிக்கிற சம்பவங்கள்ல, நிகழ்ச்சியில, வேலைகள்ல, கஷ்டங்கள்ல, பயணங்கள்ல, சேவ் சேவ் நிறைய பிரச்சனை உண்டாக்கும் போது எங்கிருந்து வந்து யோசிக்கும் போது, எபேசியர் 6:12, உங்களுடைய சத்துருகள் மாம்சம் ரத்தம் அல்ல. அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு மேல போகும்போது ஒரு அந்த சரீரம் ஐயோ தேவன் அப்படி சொல்றதுக்கு வரும்போது, இங்க யோபு அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்முடைய அவருடைய நம்பிக்கையை நான் மூட மாட்டேன். இதே மாதிரி இந்த வசனங்கள் இரவு பகலும் நம்மளுடைய தியானத்துல இருக்கும் போது நம்ம ஜெயம் கொள்ள முடியும். இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. நம்முடைய அப்பா அம்மா மேல முற்றிலும் நம்பிக்கை இருக்கும் போது நம்ம இந்த ஓட்டத்தை நடக்க முடியும். மூன்றாவது இருக்கிற குழந்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியான குணலட்சணம் என்னன்னா, கற்றுக்கொள்றதுக்கு ஒரு தயாரா இருக்கணும், willingness to learn. அது எப்படி சொல்லணும், கற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். அதாவது இதுக்கு சாந்தம் குணம் சொல்றோம். சாந்தம், சாந்தம் என்னன்னா யாருன்னா பேசிட்டா கூட நம்ம காது திறந்துட்டு இருக்குது. யார்கிட்ட சாந்தம் இல்லைன்னா காது என்ன ஆயிடுது, சில பேருக்கு போயிங் க்ளோஸ் ஆயிடும். சோ பேசிட்டு இருக்கும் போது கண்ணா சரி சரி ரைட் 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 புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு, அந்த மாதிரி கூட சில பேர் இருக்கிறாங்க. நாம இது ஞாபகம் வைக்கணும், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு. மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனம், இந்த சாந்தமுடைய குணலட்சணம் நம்மளுக்கு போக போக ஏன் கஷ்டமாவது தெரியுமா, ஏன்னா இந்த விலையேறப்பட்ட அறிவு பெற்றுக்கொள்ளிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உப்பும், அந்த கொஞ்சம் உப்பும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த உப்புற ஒரு யோசனை வரும் போது இது வசனப்படி, ஏது வசனப்படிங்க, முதல் கொரிந்தியர் 8:2, பாத்தியா நம்முடைய அறிவு சாகிற வரைக்கும் போயிட்டு இருக்கும், அது நிக்கிறது இல்ல. இது வந்து அந்த உலக மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி நம்ம காலேஜ்ல கிராஜுவேட் ஆயிட்டு போறாங்க. அதனால சில இடத்துல உலகம் முழுவதும் நம்ம சகோதரர்கள் வந்து ட்ரெயின்ல அமெரிக்கன் பிரதர்ஸ் எல்லாம் அதுமா பைபிள் ஸ்டூடெண்ட் சொன்னானா, வென் ஆர் யூ கிராஜுவேட்டிங், அப்ப நீ பைபிள் ஸ்டூடெண்ட் சொன்னா எப்ப முடிக்குது காலேஜ், எப்ப முடிக்குது, சாவும் போது சொல்லுங்க, சாவும் போது முடிக்கும் போது கூட கோர்ஸ் முடியாது, ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் அப்படி சொல்லும் போது எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க ஜனங்கள். இதெல்லாம் விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதிரி விதத்துல நாம இருக்கணும். ஏன்னா இந்த ஆச்சரியமான அறிவுக்கு ஆழம் நம்ம சொல்லவே முடியாது, இது அழிவு கூட இல்ல. கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கிட்டே இருக்கணும். சில நேரத்துல ஒரு 10-15 வருஷம் இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு பின்பு திடீர்னு ஒரு அனுபவம் வாங்கும் போது மனசுல என்ன வருது, டா நான் ஜீரோ, அப்பா நான் ஜீரோ, அது வருது. அதுதான் வேணும், அது தேவைப்படுது. ஏன்னா நம்ம போக அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த மகிமை பேசவே முடியாது, பேசவே முடியாது அந்த விஷயம். இதுதான் சகோதர சகோதரிகளே இந்த காரணம் நமக்கு இருக்கணும். இந்த குழந்தையோடைய இருக்கிற குணலட்சணங்கள் தான் நீங்க பாக்குறோம். சோ இந்த குழந்தையுடைய குணலட்சணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏன்னாக்கா நம்மளுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி நம்மளுக்குள்ள நடக்கணும்னா, எபேசியர் 4:13 வசனம், தமிழ்ல 11 வசனம் சிஸ்டர், பாத்தீங்களா பூர்ண புருஷம் புருஷன் அளவுக்கு, கிறிஸ்துடைய பூர்ண புருஷ அளவுக்கு நம்ம வளரும். சோ அதுக்கு நம்மளுக்குள்ள என்னெல்லாம் வேலை நடக்கணும் நம்மளுக்கு தெரியாது, அது வேற பிதாவாகிய தேவனுக்கு நல்லா தெரியும். சோ நாம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் நமக்கு நடக்கிற விஷயங்களா அது நமக்கு நன்மையா நடக்குது நம்ம யோசிக்கணும். ஏன்னா வசனம் அப்படியே சொல்லுது, சகலமும் நன்மைக்கு நடக்குது வசனமே சொல்லுது. ஆனா இந்த மாம்சம் அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம், புது சிருஷ்டி அது வாங்குவோம், அந்த மாம்சம் என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கும். இதுதான் காரியத்தை இங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. நம்ம எல்லாரும் இந்த வளர்ச்சியில முயற்சி பண்ணி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் 2010 இந்த அருமையான சகோதர சகோதரிகள் எழுப்பு, அந்த சகோதரர் பாவம் தூங்கிட்டு ஏஞ்சி எழுப்பு பிரதர், தூங்காத பிரதர், இன்னைக்கு முதல் நாள் பிரதர், இப்படி தூங்கிட்டுனா எல்லா நாள் தூங்கினிருக்கோம். அப்ப என்ன பார்க்கணும்னா, இந்த இருக்கிற வாய்ப்பு இன்னைக்கு நம்ம வாங்கும் போது 2010 நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய மனவாளன் ஏற்கனவே வந்து விட்டார். அது மட்டும் இல்ல, நம்முடைய மனவாளன் இருக்கிற கல்யாணம் ஏற்கனவே ஆரம்பிட்டு இருக்குது. இது விஷயம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பயம் கொடுக்கும். ஏன்னா வசன வாசிங்க, இந்த மனவாளன் மனவாட்டியுடைய கல்யாணம் உலகத்துடைய கல்யாணம் மாதிரி இல்ல. உலகத்துடைய கல்யாணத்துல என்ன பார்க்கணும்னா, ஒரு மனவாளன் மனவாட்டி அவங்க தயாராயிட்டு அப்புறமா தான் அவங்க கல்யாணம் நடக்குது இல்லைங்களா. ஆனா இந்த மனவாளன் மனவாட்டியுடைய கல்யாணம் வரும்போது முடிஞ்சிச்சு, கல்யாணம் வரும்போது முடிஞ்சிச்சு. எனக்கா வசனம் சொல்லுது, வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தில் 19:7 நெருப்புக்கு சுத்தம் அதெல்லாம் காரியங்கள் இங்க கிடையாது. இங்க என்ன நான் பாக்குறோம்னா, கல்யாணம் வரும்போது மனைவி ஆயிடுது, மனைவி ஆயிடுது, அதான் விஷயத்தை நான் பாக்குறோம். இந்த மனைவி வார்த்தை வந்து நம்ம தெரியும், எப்ப நம்ம சொல்லுவோம்னா, கல்யாணத்துக்கு பின்பு தான், கல்யாணத்துக்கு முன்பு இல்ல, கல்யாணத்துக்கு முன்பு மனவாட்டி இல்லீங்களா. ஆனா இங்க மனைவி ஆயிக்கிறாங்க தான் நம்ம பாக்குறோம். சோ இது காரியத்தை பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் தொட நீங்க தெரியும், நான் நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சிட்டோம் அந்த அடிப்படையான கிளாஸஸ் கேட்கும் போது. இந்த கல்யாணம் என்ன குறிக்குதுன்னா, இந்த கல்யாணம் குறிக்குது ஒரு சேர்த்து கொள்ளுதல், சபைக்கு இயேசுக்கு சேர்த்து கொள்ளுதல். சபையே இயேசு சேரணும்னா, இயேசு எங்க இருக்கிறாரு? திவ்ய சுபாவத்துல. சபை எங்க போனோம்? திவ்ய சுபாவத்துல. எப்ப சபை திவ்ய சுபாவத்துல போறாங்க, அதுதான் கல்யாணம், அதுதான் சேர்த்து கொள்ளதல் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த விஷயத்தை பார்க்கும் போது, இந்த கல்யாணம் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வசனத்துல வாசிக்கலாம். லூக்கா 12:36 பாத்தீங்களா, தாங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது. இந்த வசனம் படிக்கும் போது நம்ம யோசனை வரலாம், அப்ப இவங்க யாரு? கல்யாணம் ஆயிடுச்சு போல தெரியுது, கல்யாணத்திலிருந்து வந்துட்டாரு, இப்போ தட்டும் போது இந்த ஊழியக்காரங்கள் யாரு? திரளான கூட்டம் நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி இல்ல, இது விஷயம் நம்ம பார்க்கறோம். இது ஒரு ரகசியம், இது முதலாம் உயிர்த்தத்தலுடைய ரகசியம் இருக்குது இங்க நம்ம பாக்குறோம். எனக்கு நம்ம தெரியும், முதல் தெசலோனிக்கர்ல 4:16-17 வசனம் என்ன சொல்லிருக்குதுன்னா, இந்த முதலாம் உயிர்த்துதல் எப்படி நடக்குதுன்னா, 16 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையில கிறிஸ்துவுக்குள் மறித்தோர் முதலாம் ஏந்திருப்பார்கள். எப்போ? அவருடைய வருகை பின்பு. குறிப்பா சொல்லும் போது ஏப்ரல் 1878 முதல் 6 சபை பாகங்களுடைய பரிசுத்வாங்கள் அன்னைக்கே ஆச்சரியமா இமை போலதுல திவ்ய சுபாவத்துல ஏஞ்சிட்டாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணிக்கை 144,000 இருக்கவே இல்லை. அப்போ அந்த மீதி மிச்சம் கண்டுபிடிக்கிறதா ஒரு 7 சபை பேர் என்ன? நம்ம தோக்கியா, நம்ம தேடுறதுக்கு தான் கத்தர் வராரு. இந்த 7 சபைக்கு தான் நம்ம பாக்குறோம் கல்யாணம் இன்னும் நடக்கணும், கல்யாணம் இன்னும் நடக்கணும். இன்னும் சொல்லி போனாக்கா 7 சபையோடைய பாதி, முக்கால் கூட சொல்ல நினைக்கிற ஜனங்களுடைய கல்யாணம் ஆயிட்டு இருக்குது, ஒரு கால் பாகம் மிச்சம் இருக்குது. கால் பாகம் அவரது கால் பாருங்க, இதுதான் மிச்சம் இருக்குதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ரொம்ப சீக்கிரமாய் இந்த கல்யாணம் முடிக்கி போகிறது. நாம உண்மை உள்ளவர் காணப்படணும். ஒரு வசனம் நிறைவேற்றின் கீது தெரியுமா, நீங்க ஞாபகம் இருக்க அந்த ஜபம், அவரு கர்த்தராக இயேசுக்கு சீஷர்கிட்ட சொல்லும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொன்னார் இல்லீங்களா. இப்ப வாசிங்க அந்த வசனம் பாருங்க, மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யம் உம்முடைய, யாருக்கு அது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வருவதாக. புதிய வானம் ஏற்பாடு ஆகணும், புதிய வானம், எல்லாரும் திவ்ய சுபாவத்துல ஏறி போகணும். இப்ப சொல்லு உன்னுடைய ராஜ்யம் வருவதாக ரொம்ப சீக்கிரமா வந்துடும். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்ய போல. ஆமா, திவ்ய அதிகாரம் இஸ்ரேல் இருந்து வெளிப்படும். அப்புறமா எப்படி பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுது? அது உலகம் முழுவதும் செய்யப்படும். அது என்னன்னா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யமுடைய ஸ்தாபிக்குதல். இதுதான் நம்ம ஜப்சிங்கிறோம். இவ்வளோ நாள் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சீக்கிரமாய் கல்யாணத்துக்கு பின்பு, எல்லா கல்யாணத்துக்கு பின்பு என்ன கேட்கலாம்? பிள்ளை எங்க? என்ன கூட கேட்டுக்கிறாங்க தேவன், அது தெரியல. நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க என்ன பார்க்கணும்னா, பிள்ளைகள் வரும் இந்த மனைவி மணவாட்டிக்கு, மணவாளன் மனவாட்டிக்கு. சோ இந்த புருஷன் பொண்டாட்டியோடு இருக்கிற பிள்ளைகள் பத்தி வாசிக்கலாம். நீதிமொழி 31:28. பாத்தீங்களா, அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கும் போது சபை மற்றும் இயேசுடைய பிள்ளைகள் எழும்புவோம், பிறக்க மாட்டாங்க, எழும்புவோம். அப்போ அந்த சமயத்துல பாக்யவதி சொல்வோம், எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த சமயத்துல, எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைச்சிருந்தது உங்களுக்கு, இது மிகப்பெரிய பாக்யம் சொல்வாங்க சகோதர சகோதரிகளை. அந்த சமயத்துல அந்த மீதி மிச்ச பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து கிட்ட வருவாங்க. இயேசு என்ன பண்ணுவாரு? அவருடைய கை அவங்க மேல, தலை மேல வைக்குவாரு. அவருக்காகவே இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணுவாரு. அந்த சமயத்துல நீங்க நாங்க எங்க இருப்போம்? இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருப்போமா, அல்லது தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.